அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையும் மகத்துவம் உள்ள நாமத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஸ்தோத்திரம். என்னோட கூட தயவு செய்து 84வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் ஐந்தாவது வசனம்.
உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள்.
ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு விசை இந்த வசனத்துக்காக ஜெபம் செய்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, மறுபடியும் உங்களுடைய சுத்த கிருபையினாலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்து உங்களுடைய பரிசுத்த ஓய்வு நாளிலும் தேவ பிள்ளைகளாய் சகோதரராய் சகோதரிகளாய் உங்களுடைய ஆலயத்திலே எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. உங்களை நோக்கி பார்க்கிற அந்த பலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் உங்களுடைய சத்தத்தை கேட்கும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்ற அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே இந்த உங்களுடைய ஆலோசனைகளை நாங்கள் கேட்கவும் அதிலே பலப்படவும் அதிலே கிரியைகள் செய்யவும் ஆண்டவரே இந்த உலகத்திலே உங்களை நாங்கள் பிரதிபலிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை எங்களுக்கு விளங்கிக் கொள்ள எங்களுடைய அறிவுக்கு பலன் தரும்படியாய் செபிக்கிறேனையா. எல்லாமல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன். இன்னொரு தரம் தயவு செய்து அதை வாசிங்க. இருக்கா
உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள்.
ஹல்லேலூயா. இந்த வசனம் உங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு பரிச்சயமான வசனமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அநேக நேரங்களிலே சபைகளிலும் வீடுகளிலும் கூட உங்களுடைய தியானமாக கூட இந்த காரியங்கள் இருந்திருக்கலாம். பலன் கொள்ளுகிறது உங்களுக்கு தெரியும், சரீரத்திலே அநேக வழிகள் உண்டு. சரீரத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கு அநேக ஆகாரங்களையும் தற்போது நவீனமயமாய் உலகத்திலே பரவி வருகிற உடற்பயிற்சிகளையும் நாங்கள் செய்து சரீரத்தை பலப்படுத்திக் கொள்ளுகிறோம். அதே போல அறிவை பலப்படுத்திக் கொள்வதற்கு அநேக யுக்தி உள்ள புஸ்தகங்களையும் ஆராய்ச்சியாளர்கள் எழுதின கட்டுரைகளையோ அல்லது அறிவு சார்ந்த காரியங்களையோ கொண்டு அறிவிலே நானும் நீங்களும் பலப்பட முடியும். ஆனால் இந்த வேத வசனம் இங்கே எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிற ஒரு காரியம், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் ரெண்டு பேரை பற்றி சொல்லப்படுகிறது. அதிலே முதலாவது உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற அந்த இரண்டு பேருமே பாக்கியவான்கள் என்று இந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அநேக நேரங்களிலே எங்களுடைய பலன் யாரை சார்ந்திருக்கிறது என்பதை குறித்து நானும் நீங்களும் ஒரு கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எதிலே நாங்கள் எங்கள் பலத்தை சார்ந்திருக்கோமோ அதிலேதான் எங்களுடைய நம்பிக்கையும் சார்ந்திருக்கிறது. அல்லேலூயா. எங்களுடைய விசுவாசம் அதை பற்றித்தான் இருக்கும். ஆக அது சரியான ஒன்றாக இல்லாத பட்சத்திலே அதிலே தவறுகள் நடக்கும்போதோ அல்லது எனக்கும் உங்களுக்கும் தோல்விகள் வரும்போதோ அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் ஈடறல் பட்டு போய்விடும். அதுக்கு அடுத்தா போல இங்காலே ரெண்டு வசனங்கள் சொல்லப்படுகிறது. தயவு செய்து நீங்கள் அதையும் கவனிப்பீர்களானால் நன்றாயிருக்கும். 6வது 7வது வசனம்.
அழுகையின் வெள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள்.
ஹல்லேலூயா. இந்த பலப்படுகிறவர்களுடைய தன்மை என்ன, அவர்களுடைய விசேஷம் என்ன என்பதை குறித்து இந்த இரண்டு வசனங்களும் சொல்லப்படுகிறது. இந்த நாட்களிலே நான் இந்த வசனத்தை குறித்து தியானித்த போது ஆண்டவர் எனக்கு காண்பித்த ஒரு காரியம் அல்லது மனதிலே ஏற்படுத்தின ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு பலகீனத்தை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அந்த பலகீனமானது பலகீனமாக இருக்கிற வரைக்கும் பரவாயில்லை, ஆனால் அது தொடர்ந்து இருக்கிற நேரத்திலே அல்லது அதிகமாகிற ஒரு வேளையிலே அந்த பலகீனம் வியாதியாக மாறிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த வியாதி மரணத்துக்கு நேராக கொண்டு போய் என்னையும் உங்களையும் விட்டுவிடும். அநேக நேரங்களில் நானும் நீங்களும் அதற்கு கவனம் கொடுக்கிறதில்லை, அக்கறை செலுத்துகிறதில்லை. அதற்கு பேர் தற்பதிவு. நல்ல தமிழ்ல சொன்னால் தற்பதிவு. இன்னும் கொஞ்சம் நடைமுறை தமிழுக்கு வந்தால் சுய பரிதாபம். வாலிபர்கள் இருக்கிறபடினாலே, வாலிபிகள் இருக்கிறபடினாலே அவர்களுக்கு விளங்குற மாதிரி செல்ஃப் மிட்லைட் என்ற வசனத்தை வைத்து அப்படிப்பட்ட ஒரு பலகீனத்தை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த சுய பரிதாபம் என்கிறது எப்படி இருக்குன்னு தெரியுமா? இது வந்து எங்களுடைய குறைவை, அதாவது எங்களுடைய பலகீனங்களை, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாவித நெகட்டிவையுமே ஒரு விக்கிரமாக என்னுடைய வாழ்க்கையிலே வைத்து அதை குறித்து கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு மற்ற காரியங்களை கவனிக்காமல் என்னை வாழ்ந்து கொண்டிருக்க செய்யும். என்னுடைய துக்கத்திலேயே நான் ஆழ்ந்து கொண்டே இருப்பேன். என்னுடைய குறைகளை நினைத்தே நான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை அதுதான் முழுமையா இருக்கும் என்னுடைய காலங்களிலே. தேவன் எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை, தேவன் எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற வழிகளை, தப்பி போகிற மார்க்கங்களை காணக்கூடாதபடிக்கு, கேட்கக்கூடாதபடிக்கு என்னுடைய துக்கத்திலே ஒரு ஆகாருடைய சிச்சுவேஷன், மரணத்தை பிள்ளை சாகிறதென்று முடிவெடுத்து மரணத்தை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அந்த நீர்த்துறவை பார்க்காமல் மரணத்தை மட்டுமே காண்கிற ஒரு வாழ்க்கை. அநேக நேரங்களில் அப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம். அது பலகீனமா இருக்கிற நேரங்களில் ஒரு கொஞ்சம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை குறித்து கவலைப்படுகிற போது பரவாயில்ல. ஆனால் அந்த பலகீனங்கள் கூட ஒரு நாளைக்கு வளர்ந்து விருட்சமாகி உங்களுடையதும் என்னுடையதும் ஆசீர்வாதமான வாழ்க்கையை அழித்து போடும் என்பதை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்றால் சின்ன காரியங்கள்தான். பவுல் எழுதும்போது சொல்கிறார், பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது. ஆக ஒரு சின்ன காரியம்தான் உங்களுடைய மூளைக்குள்ள என்ட்ரு பண்ணும், உங்களுடைய மனதிலே தோன்றும். சில நேரங்களில் ரெண்டு பேர் டெலிபோன்ல பேசிக் கொள்வார்கள், மணித்தியால கணக்காக பேசிக் கொள்வார்கள். பார்த்தா ரெண்டு பேருமே தங்களுடைய குறைவுகளை குறித்து தான் பேசிக் கொள்வார்கள், தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை குறித்து தான் பேசிக் கொள்வார்கள். அவிசுவாசத்தை பாட்டாகவே பாடுகிற ஒரு தன்மை இல்லையா, அவர்களோடு தான் தொடர்பும் வைத்துக் கொள்வார்கள். முக்கியமா என்ன தெரியும், தங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் அவங்ககிட்ட போய் கொட்டலாம், அவங்களும் கொட்டுவாங்க சரியா. மனுத்தியால கணக்காக போய்கொண்டே இருக்கும் இது. இதனால ஆத்மா எந்த விதத்திலையும் ஒரு நல்ல வழிக்கு வராது, உற்சாகம் கொள்ளாது, தேவனுடைய வழிகளிலே உற்சாகம் கொள்ளாது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம், தாவீது ஒரு நாட்களிலே தன்னுடைய யுத்த வீரர்களோடு யுத்தத்துக்கு போய்விட்டு வரும்போது அவர்களுடைய மனைவியை காணவில்லை, பிள்ளைகளை காணவில்லை, உடைமைகளை காணவில்லை, எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போய்விட்டார்கள். இந்த பக்கம் யுத்தத்துக்கு போனாங்க, திரும்பி வந்து பார்த்தபோது இந்த பக்கம் எதுவுமே இல்லை. கூடவே அவனோடு இருந்த மெய்காவலாளர்கள், அவனுடைய யுத்த வீரர்கள் எல்லாரும் சொல்றாங்க, இவனாலதான் வந்தது, இவனை என்ன செய்யணும், கல்லறிந்து கொண்டு போடுவோம். இப்ப தாவீது தனிய ஒரு மனுஷனாய் தனிய நின்று தவித்துக் கொண்டிருக்கிறார். தனக்கு நெருக்கமானவர்கள், தன்னுடைய மெய் பாதுகாவலர்கள், தன்னோடு கூட யுத்தத்திலே தோளோடு தோள் நின்று தன்னுடைய வெற்றிக்காக யுத்தம் செய்தவர்கள், இன்றைக்கு அவர்கள் எல்லாரும் திரும்பி நிற்கிறார்கள். வேதம் மிகைப்படுத்தி ஒரு நாளும் சொல்லாத வேதம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஹல்லேலூயா. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் நம்பினவர்களாலே எதிர்க்கப்பட்டிருக்கலாம், தனிமை என்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். தாவீதும் உங்களைப் போல அங்கே நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தாவீது அந்த வசனத்திலே முடிவிலே சொல்லப்படுகிறது, தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. அவன் தனியனாக மாட்டிக்கொண்டு விட்டேனே, என்னுடைய சொந்த ஜனங்கள், என்னுடைய சொந்த நண்பர்கள், என்னுடைய பலசாலிகள் என்னை எதிர்க்கிறார்கள் என்று சொல்லி அவன் துவண்டு போய்விடவில்லை. மாறாக கர்த்தருக்குள்ளே தன்னை தாவீது திடப்படுத்திக் கொண்டான். ஒரு 10 வசனம் கழிச்சு அங்கால வாசிப்பீங்களா இருந்தா, தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டான் என்று வரும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற சோதனைகள் உலகத்திலே யாருக்கும் நடக்காத காரியங்கள் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஏற்படுகிற வியாதிகள் யாருக்கும் வராத வியாதிகள் மாதிரிதான் இருக்கும். உங்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை ஒருவருக்கும் சம்பவிக்காத ஒரு காரியம் மாதிரிதான் இருக்கும். ஏன் தெரியுமா? அதை நீங்கள் முதல் தடவை சந்திக்கிறபடினால. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள்ளே உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன். ஏனென்று சொல்லி சொன்னால், நானும் நீங்களும் புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக என்னையும் உங்களையும் ஆண்டவர் தன்னுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளவில்லை. புலம்பலின் காலங்கள் அல்ல, கம்பீரிப்பின் காலங்கள், மகிழ்ச்சியின் சத்தங்கள், ஆரவார துணிகள். தேவன் எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையிலே ஜெயம் எடுத்திருக்கிறார். அந்த ஜெயத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆக ஆண்டவர் என்னை உங்களையும் எதிர்பார்க்கிறார். எப்படி என்று சொல்லிச்சுனா, ஒரு காலத்துல பிள்ளைகளா இருக்கும்போது ஆரம்ப காலங்களில் ஆண்டவர் என்னை உங்களையும் பலப்படுத்தி தூக்கி விடுகிறார், அடிக்கடி எங்களை அணைத்துக் கொள்ளுகிறார், உண்மைதான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அவர் கைப்பிடித்து நடக்க பழக்க விரும்புகிறார். அதுக்கு பிறகு நீங்களாகவே ஓட வேண்டும் என்று நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்க, அந்த எகிப்து தேசத்தில் இருக்கும்போது அவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த தேவன் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால வந்து நின்று மோசே சொல்றார், ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை பாருங்கன்னா, உடனே ஆண்டவர் சொல்லுகிற வசனம், நீ என்னிடத்திலே முறையிடுகிறது என்ன? ஆண்டவர் கேட்கிற, நீ என்னிடத்துல வந்து முறையிடுகிறது என்ன? அவ்வளவு அற்புதம் செய்தவருக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியாதா? அவ்வளவு அற்புதம் செய்தவருக்கு ஒரு கீழ்காற்றை வரப்பண்ண முடியாதா? அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ உன் கையை தூக்கி சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து விடு. நீ எதிர்நோக்குகிற பிரச்சனைகளை பிளக்கிற வல்லமையை ஆண்டவர் உன்னுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அதை நீயாகவே செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொருவர் வந்து என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பார்கள் என்று நினைக்கிற காலங்கள் போய்விட்டன. ஏனென்றால் நான் வளர்ந்து விட்டேன், இப்பொழுது கர்த்தருக்குள்ளே நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற யாரும், அது சகோதரனானாலும் சரி சகோதரியானாலும் சரி, அந்த பிரச்சனைகளை கையை தூக்கி பிளந்து விட வேண்டும். அதுக்காகத்தான் என்னையும் உங்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். எலியாவை பலப்படுத்துகிறார். படுத்து ஆத்தங்கரையிலேயே தூங்கி கொண்டிருக்கிறதுக்கு இல்ல, ஆண்டவர் சொல்றார், எழும்பி ஓட வேண்டிய தூரம் அதிகம். உன்னை எதுக்கு பலப்படுத்துகிறேன்? நீ ஓட வேண்டிய தூரம் அதிகம், ஓடு. இந்த வசனம் சொல்லுது, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். ஏன்னா ஆறாவது வசனம் சொல்லுது, எதுக்காக பலப்படுத்தா தெரியுமா? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறதுக்காக. அழுகையின் பள்ளத்தாக்கை இல்லாமல் பண்ணுவதற்காக அல்ல, மாறாக நீங்களும் நானும் எனக்கும் உங்களுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்க வேண்டும். அதற்கு தான் தேவன் என்னையும் உங்களையும் பலப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த பலத்திலேதான் நானும் நீங்களும் நடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. நல்லாக விளங்கிக் கொள்ளுங்கள், ஆண்டவர் வந்து என்னையும் உங்களையும் பலப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி மார்தட்டிக் கொள்றதுக்காக அல்ல, அவரை விட நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்றதுக்காக அல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஒரு திட்டம் உண்டு, அதற்காக அவர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். அந்த திட்டத்தை குறித்து ஒரு சிந்தனை உள்ளவனாய், ஒரு நோக்குள்ளவனாய் நான் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, பலப்படுத்துறது சும்மா இல்ல, பெற்றோர் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது சும்மா இல்ல. எதுக்காக? அதுக்கு பின்னால ஒரு பலனை எதிர்பார்க்கிறார்கள், பிள்ளைகளுடைய ஒரு கிரியையை எதிர்பார்க்கிறார்கள். அதே மாதிரி தேவன் என்னையும் உங்களையும் பலப்படுத்தி விட்டு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் ஒரு கிரியை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மாறாக எங்களுக்குள்ள நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவரு மாதிரி என்ன பலப்படுத்த இல்லை, அவாவு மாதிரி என்ன பலப்படுத்த இல்லை. உங்களை எப்படி பலப்படுத்தி இருக்கிறாரோ அப்படியே செயல்படுங்கள். ஆண்டவர் திராணிக்கு மிஞ்சி எதையுமே சுமத்துகிறவர் கிடையாது. உங்களிடத்துல எதை கேட்க விரும்புகிறாரோ அதுக்காகத்தான் உங்களை பலப்படுத்துறார். வேற எதையுமே கேட்க போறதில்லை, இல்லையா? டாக்டருக்கு படிக்கிற யூனிவர்சிட்டியில கொண்டு போய் விட்டு உங்களை என்ஜினியரா அவர் சொல்ல மாட்டார், இல்லையா? அவர் ஞானம் உள்ளவர், அவர் அறிவுள்ளவர். அவர் உங்களை பலப்படுத்தும் போது அவருக்கு தெரியும் நீங்க இதுவா தான் வரப்போறீங்கன்னு சொல்லி, இல்லையா? தாய் தகப்பனுக்கு தான் தெரியாது பிள்ளைகள் எப்படி வரப்போறாரு. ஆண்டவர் சொன்னார், நீ கற்பத்துல உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அறிந்திருக்கிறேன். நீ என்னவா இருக்க போறது? உன் தாயினுடைய கற்பத்திலே உருவாகும் முன்னே நான் அறிந்திருக்கிறேன். ஆக மூன்று பேருடைய காரியங்களை வேகமாக நான் உங்களோடு பார்த்து இந்த வசனத்தை விளங்கிக் கொள்ள உதாரணமாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த நபர்கள் தான். அதாவது நான் என்ன சொல்ல வாரன்னு சொன்னால், கிறிஸ்தவன் ஆகிறதுனால கண்ணீரின் பள்ளத்தாக்கு எங்களுக்கு இல்லை என்றது அர்த்தம் அல்ல. கண்ணீரின் பள்ளத்தாக்கள் உலகத்தில் இருக்கிற மக்கள் மாதிரி எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாகவே உண்டு. ஒரே ஒரு வித்தியாசம், அதை ஊண்டி கடந்து போறதுக்கு பலப்படுத்துகிறதுக்கு எனக்கு ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அது அவர்களுக்கு இல்லை, அவ்வளவுதான். சரியா? அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க உருவம் நடந்து போகிறது மாத்திரம் அல்ல, அந்த வசனம் என்ன சொல்லுது வாசிங்க.
அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும்.
பாருங்க, மழை குளங்களை நிரப்பும், அது வேற விஷயம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உலக சத்தியம், மழை பெஞ்சா குளம் நிரம்பும். ஆனால் கண்ணீரினாலே இந்த பள்ளத்தாக்குகள் ஒரு குளம் மாதிரி ஆக போகுது இல்லையா? ஆனால் கண்ணீர் எப்படி இருக்கும்? என்ன டேஸ்ட்? உப்பாக இருக்கும். அதனால பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த கண்ணீரை கூட நீங்கள் உருவ நடக்கும் போது அது நன்னீராக மாற்றி அது குளத்தினுடைய தண்ணீருடைய சுவைக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. அது உங்களுடைய வாழ்க்கையில மாத்திரம் அல்ல. அது எதுக்காக அந்த பள்ளத்தாக்கு நீங்கள் உருவ நடக்க வேண்டும் தெரியுமா? உங்களுக்கு பின்வரும் சந்ததிக்காக நீங்க அந்த நன்மைகளை செய்ய போகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க அந்த பள்ளத்தாக்க உருவ நடக்காட்டி என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கு ஒரு குளம் கிடையாது. விளங்கி கொடுங்களா? நீங்க அந்த பள்ளத்தாக்க உருவ நடக்காட்டி என்ன நடக்கும்? உங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கு ஒரு குளம் கிடையாது. இன்னைக்கு இலங்கையில, இலங்கை ஒரு விதத்துல பேர் போன நாடு, எதுக்கு தெரியுமா? குளங்கள், ஆறுகள், என்ன சொல்றது அதுக்கு பேர், ஏரிகள், இந்த மாதிரின்னு சொல்லி. அப்ப பேட்டு கண்ட போது ஒரு மீன் பிடிக்கிறாங்க ஒரு பெரிய ஏரியில. அவர் சிங்கள ஒரு மீன்பிடி, அவர் சொல்றார், என்னுடைய மூதாதையர்களுக்கு தான் இந்த நன்றியை நான் சொல்ல வேண்டும். வெறும் கையால் அல்லவா வெட்டி இந்த பெரிய ஏரிகளை எல்லாம் உண்டாக்கி இருக்கிறார்கள். எவ்வளவு தலைமுறை தலைமுறைக்கு நாங்கள் இந்த ஏரியினால பயன்பெறுகிறோம், விவசாயம் செய்கிறோம், மீன் பிடிக்கிறோம், வருகிறதுக்கு டூரிஸ்ட் மாதிரி அதில் ஏற்றி கொண்டு போய், அப்படி வேற ஒரு உழைப்பு எங்களுக்கு உண்டு. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவ்வளவு அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்த தேவன் முதல்ல போய் சந்திச்சது என்ன தெரியுமா? ஒரு வனாந்தரம், சூர் வனாந்தரம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்துக்காக கூட்டிக் கொண்டு வந்து என்ன சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி கூப்பிட்டார்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை சுதந்திரவாதியாக பொருந்தான் சொல்லி கூட்டிக் கொண்டு வந்தார். எகிப்தை விட்டு வந்து தண்ணீரை கடந்து தேசத்துக்குள்ள வந்தோடன சந்தித்தது முதலாவது வனாந்தரம். வனாந்தரத்துல மூன்று நாள் அலக்கழிஞ்சு அதுக்கு பிறகு சந்தித்தது மாரா என்கிற இடம். நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஆசீர்வாதமான தேசத்துக்கு வந்தபோது ஆண்டவர் சந்திக்கிறது என்ன? முதல்ல காட்டு இடம் இது மாரா. ஆண்டவருக்கு தெரியாதா மூன்று நாள் அலைஞ்சி தேடி தண்ணீர்லாம் இல்லாம வந்துக்கிறவனை போய் ஒரு கசப்பான தண்ணி, அப்படி மூன்று நாள் தண்ணி குடிக்காம வந்தவனுக்கே குடிக்க இயலாத அளவுக்கு அது கசப்பா இருந்தது. மூன்று நாள் தொண்டை காஞ்சி போச்சு, கசந்தாலும் பரவாயில்ல, இந்த தொண்டை கொஞ்சம் நனையட்டும்னு சொல்லி எவனாவது குடிக்கிறதுக்கு எங்க போயில்ல. என்ன இதுல இருந்து ஆண்டவர் சொல்றார்? வாழ்க்கையினிலே நீங்க சந்திக்கிறது மாறாவா இருந்தாலும் அந்த மாறாவை மதுரமாக்கிக் கொள்ளுகிற ஒரு வழியை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாகவே காண்பிப்பார். அந்த மாறாவை அவர் அப்படியே விட்டு வைக்கிறவர் இல்ல, அவரை நோக்கி பார்க்கும்போது அது தப்பி போகிற ஒரு வழியையும் ஆண்டவர் அங்கே உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். ஆக வாழ்க்கையில பிரச்சனை வராத கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்து தண்ணீர்லேருந்து வெளியில வந்தோடனே உடனே பரலோகத்துக்கு போற ஒரு டிக்கெட்டோட எல்லா தேவதூதர்களும் சுத்தி கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறது தவறு. பிரயாசம் உள்ள, பாடுகள் உள்ள, வியாதிகள் உள்ள, கண்ணீர்கள் உள்ள, சில வழியில பயங்களும் தீர்வுகளும் கூட உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கத்தான் போகுது. ஆனா எல்லாவற்றிலும் மற்றவர்களை பார்க்கிலும் உலகத்தார்களை பார்க்கிலும் ஒரு விசேஷித்த தன்மை உங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் உங்களை பலப்படுத்துகிறதுக்கு சர்வ வல்ல தேவன் இருக்கிறார். அவர் ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய தேவன். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து தப்பி போறதுக்கு உங்களுக்கு ஒரு அறிவை கொடுக்கிற தேவன் இல்லையா? என்னோடு கூட ஒரு நபருடைய காரியங்களை தயவு செய்து பாருங்கள். சங்கீத புஸ்தகத்திலே அதிலே ஐந்தாவது சங்கீதம் 17வது வசனத்திலிருந்து ஒரு ரெண்டு வசனத்தை முதல்ல வாசிங்க.
அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது.
பாருங்க, நீங்க ஒரு ஆள் ஒரு ஒரு மகனை எகிப்துக்கு அனுப்புறார், சிறையாக கொண்டு போகப்படுகிறார். வசனத்தில் எழுதும் போது அதனுடைய முழுமையான தாற்பரியங்கள், அதனுடைய கஷ்டங்கள், அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியா தெரிகிறது இல்லை சில வேளையில. ஆனால் அவன் அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறான். முதலாவது நீங்க விளங்கிக் கொள்ளணும், சரியா? அடிமைகளுக்கு எந்தவித உரிமைகளும் கிடையாது இல்லையா? அவன் பக்கமே நியாயம் இருந்தாலும் அவனுக்காக பரிந்து பேசுகிறதுக்கு யாரும் கிடையாது. ஹலலுயா, புரிகிறதா? அவனுக்காக அவன் பக்கமே நியாயம் இருந்தாலும். இந்த அராப் தேசங்கள்ல எல்லாம் அங்க இருந்த ஒரு சகோதரன் சொன்னார், அந்த தேசத்திலே அந்த தேசத்து ஜனங்களுக்கு முதலாவது உரிமை, இரண்டாவது உலகத்தில் வேற நாடுகளிலிருந்து வருகிற முஸ்லீம்களுக்கு அங்க ஒரு மரியாதை கொடுப்பாங்க, மூன்றாவது ஒட்டகத்துக்கு கொடுப்பாங்க, நாலாவது தான் எங்கிரியாக்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி. ஒட்டகத்தை ஒரு காரால அடிச்சா உடைக்கிற தண்டனையை விட ஒரு இந்தியனையோ ஒரு இலங்கைக்காரனையோ அடிக்கிற தண்டனை குறைவா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒட்டகத்தை விட எங்களுடைய மரியாதை அந்த தேசங்கள்ல குறைவாக போய்விட்டு இத்தனைக்கும் அடிமை கூட இல்லை. ஆக இவன் இந்த மகனை இங்க பாருங்க, இந்த 17வது வசனம் சொல்லுது, அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான், யோசேப்பினுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கு எவ்வளவு பெரிதென்றதே எனக்கு தெரியாது, ஆனால் அவன் 17 வயசிலே விற்கப்பட்டது தெரியும், பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது அவனுக்கு 30 வயதா இருந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. மொத்தத்தில் இடையில போர்த்திபாரின் வீட்டில் 1-2 வருஷங்கள் போயிருக்கலாம். ஆக அதற்கு மேலாக 10 வருஷங்களுக்கு மேலாக ஒரு சிறைவாசம். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் அதாவது உயிர் இரும்பிலே அடைபட்டிருந்தது. பாருங்க, நல்ல வாழ்க்கை கிடையாது. நானும் நீங்களும் சில வழியில அகதிகள் என்ற அந்த ஸ்டேட்டஸ்ல இந்த தேசத்துக்கு வந்திருந்தாலும் எங்களுடைய வந்த நாளிலே முதல் நாளில இருந்து எங்களுடைய உரிமைகளை கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு தேசம் இது. அவருக்கு அந்த நாட்கள் உங்களுக்கு தெரியாது, நீங்க எவ்வளவு காலமா இங்க இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் பாசை கூட தெரியலும் பரவாயில்ல, அவருக்கு கொடுத்தது எனக்கு தெரியலன்னு போய் சண்டை பிடிச்ச ஆட்களையும் எனக்கு தெரியும். வந்த முதல் நாளே அவருக்கு ஒரு தலானி கூட கொடுத்துட்டான்னு சொல்லி சண்டை பிடிச்சாக்களே எனக்கு தெரியும், சரியா? அங்க தலை வச்சு படுக்க இல்லாம தான் இங்க ஓடி வந்தாங்க இல்லையா? இந்த தேசத்துல வந்து அவ்வளவு சத்தம் பேசணும், சரியா? இப்ப வரைக்கும் எல்லாம் செக் பண்ணிட்டு ஸ்மார்ட் போன்ல செக் பண்ணி எல்லாம் ரெடியா இருக்கா என்னுடைய சாமான்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டு வர்றாக்களும் இருக்கிறாங்க. காலம் முன்னேறி கொண்டிருக்கிறது. யோசேப்பின் கால்களை விலங்கு போடப்பட்டிருந்தது, அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. யோசேப்பினுடைய ஒரு பள்ளத்தாக்கு, யோசேப்பினுடைய கண்ணீரின் நாட்கள், தகப்பனை விட்டு பிரிந்து, தாயை விட்டு பிரிந்து, சகோதரர்களை விட்டு பிரிந்து, சொந்த தேசத்தை விட்டு பிரிந்து, அவனுடைய இளமையின் நாட்கள் எல்லாம் அங்கே அடைபட்டிருந்த ஒரு நேரம். ஆனால் யோசேப்பு என்னையும் உங்களையும் மாறி முடங்கிக் கொண்டு படுத்திருக்கவில்லை, சுய பரிதாபத்திலே சோர்ந்து உருகி மண்ணோடு மண்ணாக போகவில்லை, அல்ல ஜெயிலே அநேகம் பேர் செய்கிறது போல தூக்கு மாட்டிக் கொள்ளவில்லை, இவ்வளவு பெரிய அநியாயம் எனக்கு நடந்துட்டு சொல்லி. மாறாக கர்த்தருடைய வசனம் நிறைவேறு மட்டும் பாருங்க, அந்த வசனம் அவனை புடமிட்டதாம். புடமிட்டதனால என்ன நடந்தது? கர்த்தர் அவனை பலப்படுத்தினதனால என்ன நடந்தது? அவன் அங்க இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் விசேஷித்தவனாயிருந்தான். ஆலய அதிகாரி அதை காணக்கூடியதாயிருந்தது. அவனிடத்திலே சகல பொறுப்புகளையும் ஒப்படைக்கிறான். அவன் செய்தது எதுவோ அது எல்லாம் வாய்க்க பண்ணினாராம் ஆண்டவர். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஹல்லேலூயா. பலப்படுத்துகிறது பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறதுக்கு, அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு ஒரு நாளில் ஒரு நாள் நன்னீரான குளங்களாய் மாற வேண்டும். இன்னொரு மனுஷனை பாருங்க, சுவிசேஷ நாட்கள்ல 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் என்னோடு கூட தயவு செய்து 23 வாசிங்க, 2 கொரிந்தியர் 11:23 வாசிங்க.
அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று புரிய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பச்சேதத்தில் இருந்தேன், கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன்.
ஹலலூயா. பாருங்க, இந்த லிஸ்ட வாச்சோனே எங்களுக்கு ஒரு பாடா போச்சு இல்லையா? இதுல ஏதாவது ஒன்று என்னுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமா எனக்கு நடந்திருக்கிறேன்டா இல்லையா நான் சொல்லுவேன். மற்றாக்களை பத்தி எனக்கு தெரியாது. ஆக இந்த ஒரு இதுல இருக்கிற ஒரு காரியத்தை இந்த வாழ்க்கையில நடந்தாலும் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமோ எனக்கு தெரியாது. அல்லது எத்தனை வருஷம் அதை ஞாபகம் வச்சு அதே நினைச்சு பயந்தோ அழுதோ அல்லது கொஞ்சம் மாறுதட்டியோ இருப்பனோ எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு ஊழியக்காரன் இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு பாடுகள், ஆக உலகத்திலே குடும்பத்தை நடத்துகிறவர்களுக்கு மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய அந்த நாட்களிலே பாடுகளுக்கு ஊடாக கடந்து போகிறார். அவருடைய பாடுகளை நாங்கள் கொஞ்சமேனும் மனுஷருடைய பாடுகளுடைய ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாது இல்லையா? அவ்வளவுக்கு அவ்வளவு அது மகா பெரிதாக இருக்கிறது. ஒரு மனுஷனாலும் அது செய்யக்கூடாததாயும் இருக்கிறது. எதுக்காக நான் இதை சொல்றேன்னு சொன்னா, பாடுகள் வந்து உலக அதிசயமோ வினோதங்களோ அல்ல. மாறாக அந்த பாடுகளை குறித்தே நானும் நீங்களும் தியானித்துக் கொண்டு எனக்கு இருக்கிற வருத்தம், எனக்கு இருக்கிற குறைவுகள், எனக்கு இருக்கிற கவலைகள், எனக்கு இருக்கிற தேவைகள், நான் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டு இருப்பீர்களானால் உங்களுக்காக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற துறவுகள் உங்கள் கண்களுக்கு தெரியாது. உங்களுக்காக ஆண்டவர் உடைத்து வைத்திருக்கிற வெண்கல கதவுகள் உங்களுக்கு தெரியாது. நீங்க இங்க வாக்கு தத்தங்களை வச்சு பெருமை பாடுறார் பேசிக் கொண்டிருக்கலாம், இவ்வளவு வாக்கு தத்தம் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி, ஆனா அந்த வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு முன்பாக திறந்திருக்கிறதை உங்கள் கண்கள் காண முடியாமல் போய்விடும். ஹலலூயா. கண்ணீரின் பள்ளத்தாக்கு தூரத்திலிருந்து பார்த்து அதை பயந்து கொண்டிருக்கிறதை விட்டு இல்லையா, அதை ஊடுருவுறதுக்கு தேவன் அருளின பலத்திலே ஊடுருவி போகிறதுக்கு நானும் நீங்களும் தயாராக இருக்க வேண்டும். அல்லது ஆண்டவர் என்னை அதை பலப்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால், ஒரு வசனத்தை தயவு செய்து வாசிங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு காரியம் தெரிய வேணும். முதல்ல பலப்படுத்துகிறார், இந்த பிரச்சனைகளை தாண்டி போறதுக்குன்றது பொதுவா எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சாலும் சில நேரங்களில அதனுடைய பிரதி பலன் என்னன்னு தெரிஞ்சாதான் எனக்கும் உங்களுக்கும் அதுல கொஞ்சம் தைரியமா செயல்படுறதுக்கு விருப்பமா இருக்கு இல்லையா? புதுசா ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு ஆள் வேலை தாரார், புதுசா வேலைக்கு போனோடனே என்ன கேட்பீங்க? அந்த வேலையை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு காரியம் உங்களை ஓம்பட பண்ணும், சம்பளம் என்னன்னு கேட்பீங்க. நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமா இருக்குமா இருந்த அந்த சம்பளம், வேலையில் உள்ள கஷ்டங்களை கூட நீங்க பார்க்க மாட்டீங்க. ஓ, எல்லா வேலையும் செய்வேன், ஒரு கிழமையிலேயே முறுமுறுக்க துவங்கிடுவீங்க. ஆனா முதல்ல சொல்றது செவிக்கு எந்த வேலையினாலும் நான் செய்வேன். அடிமை உனக்கு, நான் அடிமை, 3000 அடிமை, நான் 2000 அடிமையா இருந்தா உமக்கு ஃபுல் அடிமை, நானும் அடிமை, இந்த குடும்பமும் அடிமை. ஒரு நாள் உருளாப் கேட்டு தராட்டி உடனே பிரச்சனை துவங்கிடும். நானும் மனசன்தான், என்னுடைய சட்டத்திட்டங்கள், சங்கங்கள், தொழிலாளர் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம் எல்லாம் எனக்கு எனக்கு ட்ரங்க் காசு இருக்கு, அது இருக்கு, ட்ரங்க் இருக்கு, அது இதுன்னு சொல்லி துவங்கிடும். இங்க பவுல் சொல்றார் ஒரு வசனத்தை தயவு செய்து என்னோட வாசிங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே 2:7
அதுவும் அல்லாமல் விருத்தசேனம் உள்ளவர்களுக்கும் அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை வளப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னை பலப்படுத்தினபடியால்.
ஹல்லேலூயா. பாருங்க, லோகிக்கா பார்த்தா தலைகீழா நடந்திருக்கு. யாருக்காம்? விருத்த சேதனம் உள்ள இஸ்ரவேலர்களுக்கு பேதுருவை பலப்படுத்தினவர். முதல முறைக்கு இவரை தான் பலப்படுத்திக்கணும். ஏன்னா இவருக்கு தான் அவங்களுடைய எல்லா நீதி சாஸ்திரங்களும் தெரியும். காலாகாலத்துக்கு படித்தவர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத ஒரு மனுஷன் இல்லையா? பவுர் பேதுருவுக்கு தலைகீழ. கோயிலுக்கே போனதே கிடையாது. கடல் உண்டு, தான் உண்டு, தன் வாழ்க்கை உண்டு. பாவியாகி இந்த மனுஷன் சொல்ற அளவுக்கு இருக்கு அவற்ற வாழ்க்கை. அவரை போய் இஸ்ரவேலருக்கு யூதருக்கு அப்போஸ்தலராய் பலப்படுத்தி இருக்கிறார். இவர் எதுக்கு பலப்படுத்திக்கிறாரா? புறஜாதிகளுக்கு. ஒரு யூதனை புறஜாதிகளுக்குள்ள போய் போச்சுள்ளதே பெரிய விஷயம். அது பெரிய ஒரு தற்கொலைக்கு சமனான ஒரு விஷயம். சரியா? அதனாலதான் ஆண்டவர் பார்த்தா, நீ யூதர்ல வைராக்கியமா இருக்கிறியா, வா உன்ன கொண்டே புறஜாதிகளுக்குள்ள போட்டு வரேன், அங்க போய் இந்த அவசியம். ஆக எனக்கு இயலாத ஒரு காரியத்தை செய்யறதுக்காக என்னை ஆண்டவர் பலப்படுத்துகிறார் என்பது மாத்திரம் விளங்குறது இல்லையா? அந்த பள்ளத்தாக்க கடந்து போறதுக்கு எனக்கு இயலாது, சரியா? ஆனாலும் அவர் பலப்படுத்தி இருக்கிறார். அதனுடைய பலன் என்ன? பவுல் பார்க்கிறார், ஓ புறஜாதிகளுடைய ரட்சிப்பு பரவாயில்ல. சரியா? இப்ப எதுக்கு பலப்படுத்திக்கிறார் என்ன? புறஜாதிகளை ரட்சிக்கும்படிக்கு பலப்படுத்திக்கிறார். பவுல் சொல்றார், பரவாயில்ல, என்ன அதுக்கு பலப்படுத்தினபடினால பரவாயில்ல. இப்ப உங்களோட வாழ்க்கையிலேயும் உங்களை ஆண்டவர் பலப்படுத்துறது அந்த பள்ளத்தாக்க கடந்து போறதுக்கு மாத்திரமல்ல, அதனுடைய முடிவில் அதனுடைய ஜெயங்கொண்டவர்களாய் நீங்கள் அங்கே ஒரு குளத்தை உருவாக்கும் போது அதுல எல்லாம் யாரெல்லாம் பிரயோஜனப்பட போகிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய லிஸ்ட்ல, ஜெப லிஸ்ட்ல இருக்கு இல்லையா? என்னுடைய மாமா ரட்சிக்கப்படணும், அக்கா ரட்சிக்கப்படணும், அத்தான் ரட்சிக்கப்படணும், இலங்கையில் இருக்கிற அவர்லேருந்து ஆஸ்திரேலியா, கனடா, லிஸ்ட் கொள்ளாது. ஜெப விண்ணப்பம் வச்சா இங்க வீட்டில் போக மாட்டீங்க. இங்கேருந்து அவ்வளவு பேரையும் ரட்சிக்கிறதுக்கு அந்த குளம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை தேவனுடைய பலத்திலே உருவ நடந்து கம்ப்ளீட் பண்ணணும். இடையில நிற்கிறது அல்ல, இறங்கிட்டன் அந்த பள்ளத்தாக்கி என்றதில்ல, அந்த பள்ளத்தாக்கை விட்டு வெளியே வர வேண்டும். வந்து ஏழாவது வசனம் என்ன சொல்லிச்சு? பலத்தின் மேல் பலமடைந்து எங்க வந்து நிக்கணுமா? தேவ சந்நிதியில வந்து நிக்கணும். பள்ளத்தாக்கிலேயே குளத்தடியிலேயே போய் நின்று பார்த்து கொண்டு நிக்கிறது இல்ல. யாரெல்லாம் இந்தியாக்கள் வந்து பிரயோசனப்பட போறாருன்னு சொல்லி அது இல்ல. கண் திறக்கிறதுக்கு என்ன, குஷ்ட ரோகிகளுக்கு சுவஸ்தமாக்கி பத்து பேருக்கு சுகம் கொடுத்தனும். போகையில் அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் போகையில் சுவஸ்தமானார்கள். ஒன்பது பேர்த்த யோசனை என்னதான் இருந்தது தெரியுமா? ஐயோ இவ்வளவு நாள் எங்களை நகரத்தை விட்டு வெளியில தள்ளி வச்சுட்டாங்கப்பா, முதல்ல போய் ஆசாரியனுக்கு என்ன காட்டி இந்தாப்பா நான் இவ்வளவு சுத்தமாயிட்டேன், என்ன உள்ளுக்கு விடுப்பா, எவ்வளவு மிஸ் பண்ணிட்டு தெரியல. இவ்வளவு நாளுமா வெளியில இருந்தாலும் உள்ளுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஒரே ஒருத்தன் மாத்திரம் தான் திரும்பி வந்தான். அவனுக்கு ஏகா, அவன் பார்த்தான் நாற்பது வருஷம் என்ன ஏற்றுக்கொள்ளாத நகரத்துக்குள்ள நான் போயிடுறேன், நான் ஆண்டவருக்கு பின்னாலேயே போறேன், எனக்கு சுத்தம் கொடுத்த அவருக்கு பின்னாலேயே போயிருந்தேன். விளங்குறீங்களா? கண்ணீரும் பள்ளத்தாக்க உருவ நடந்துட்டு அந்த குளத்திலேயே நீச்சல் அடிச்சு கொண்டிருக்கிறது இல்ல, என்னை ஆண்டவர் நல்லா வச்சுக்கிறாருன்னு சொல்லி. சரியா? சில பேர் சொல்றது இல்லையா, நான் பட்ட கஷ்டத்துக்கு தான் ஆண்டவர் என்ன இப்ப நல்லா வச்சுக்கிறார். நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உங்களை நல்லா வச்சுக்கிறார், இன்னும் நாலு பேரை நல்லா வச்சிருக்கிறதுக்காக வச்சிருக்கிறார். அலலூயா. நீங்களே பொக்கட்டு நிரப்பிக்கொள்றதுக்கு அல்ல, விளங்குறீங்களா? நீங்களே பொக்கட்டு நிரப்பிக்கொள்றது இல்ல, நீங்களே சுகமாய் வா நல்ல மூச்சு விடுத்து விடக்கூடிய இருக்கு. இப்ப உங்களுக்கு மூச்சு நல்லா விடையணும்னு நாலு பேருக்கு சொல்லுங்க, போய் அங்க மூச்சு எடுக்கிறா ரெண்டு பேர் இருப்பாங்க. பாருங்க பவுல் சொல்றார், ஆண்டவரே பேதருக்கு ஒரு அறிவும் இல்லை. ஆண்டவரே பேதரு மீன் பிடிக்கிறவர், அவர் இப்ப யூதருக்கு நீர் அப்போ சொல்லாக்கி அவர் என்ன செய்ய போறார்? அவரே அடிக்கடி வலையை எடுத்துக்கொண்டு போடுறார். இன்னும் இருக்கிறார்களே மீன் பிடிக்க பழக்கி விட்டுருவார். என்ன விடும் ஆண்டவரே? நான் கூட ஆலம் வைராக்கியமா இருந்தேன். நான் இத்தனை யூதர் உமக்கா திருப்புறம் பாரு. சரியா? இந்த யூதரை வச்சு யூதரை பிடிக்கிற இந்த கதையெல்லாம் வேண்டாம். ஆண்டவருக்கு யாரை வச்சு யாரையும் பிடிக்க தெரியும். அல்லேலூயா. பவுலை கொண்டு புறஜாதிகளை பிடிக்கிறதுக்காக அனுப்பினார். ஐயா பத்து பதிமூணு வருஷம் ஆலயம் காணையில இஸ்ரேலுக்கே வரையிலையா, அப்சன்ட். ஏன்னா பவுல் அங்க இருந்த பிரச்சனை, பேதுருவுக்கும் பிரச்சனை. பிற வாசிங்க தானே. ஆக என்னன்னு சொன்னா யோசேப்பு சொல்றார் ஒரு வசனம், அருமையான ஒரு வசனம். தயவு செய்து நேரம் இருக்கா? சரி, வாசிங்க. இருக்கா? இந்த ஆதியாகமத்தில் 45வது அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறார் பாருங்க. யோசேப்பு 4:5 வசனத்தை வாசிங்க முதல்ல.
அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என்கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார்.
ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு, அதாவது தேவன் பலப்படுத்தின ஒரு மனுஷனுடைய பார்வை எப்படி இருக்கும்னு பாருங்க. தேவன் பலப்படுத்தின ஒரு மனுஷன் தனக்கு குற்றம் செய்தவர்களை குற்றப்படுத்த கூட துணியில்லை. அவன் சொல்றா, நீங்க செய்யலையா, நீங்கள் செய்ததுக்காக விசனப்படவும் வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு. நல்லா கவனிங்க, ஜீவரட்சணை செய்யும்படிக்கு நீங்க என்ன பிடிச்சி போடல, போர்த்திவர் என்ன பிடிச்சி போடல, தேவன் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர்கள் செய்ததை தேவனுடைய, அவர்கள் செய்த அந்த அநியாயமா இருந்த போதிலும் அதில் இருக்கிற தேவனுடைய திட்டம், அந்த சித்தம் என்னதென்பதை அறிகிற மனுஷனாக இருக்கிறார். அப்பேற்பட்டவன் தான் தேவனாலே பலப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு மனுஷி. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அதனுடைய காரியம் விளங்கும், அந்த அந்த கஷ்டங்கள் விளங்கும் இல்லையா? ஏனென்று சொல்லி சொன்னால் பாருங்க, சொல்லிருக்கலாம், மேடம்டா நீங்க என்ன வித்து போட்டீங்க, குழியில போட்டீங்க, அப்பாவை என்னையும் பிரிச்சிட்டீங்க, இப்ப பாருங்க ஆண்டவர் நியாயாதிபதியாய் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், இப்ப வச்சுக்கிறேன் நான் உங்களை சொல்லி இல்லையா? சொல்லிருக்கலாம் இல்லையா? என்னை ஆண்டவர் நல்லாக வைத்திருக்கிறாரா? என்னுடைய பழைய காலத்தில் நடந்ததுக்கெல்லாம் நான் பழி வாங்கிறதுக்காக அல்ல பிரியமானவர்களே, மாறாக இன்னும் அநேகருக்கு உதவி செய்யும்படி ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக வைக்கிறார் இல்லையா? ஆண்டவர் அதைத்தான் என்னட்ட எதிர்பார்க்க, என்னடா அவருடைய பிள்ளைகளாகில் இல்லையா, அவருடைய பிள்ளைகளாகில், அவருடைய சுதந்திரராகில் இல்லையா, அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாகில். ஆண்டவர் சொல்லலையா, அக்னியை இறக்கும் உனக்கு ஆண்டவர் சொன்னார் தெரியுமா, என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று அறியாம இருக்கிறீங்க. அப்ப தேவனுடைய ஆவி இருந்தா அக்னியை இறக்காது. தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டால் பழி வாங்கும் ரத்தம் இருக்காது அங்கே. ஹல்லேலூயா. பழி வாங்கிறது உலகத்தின் ரத்தம். ஆவேலுடைய நியாயத்தை கூட நியாயமாக வேதம் சொல்லவில்லை, அதனிலும் மேன்மையானவைகளை பேசுகிற கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினிடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆபேலுக்கு செய்தது அநியாயம்தான், ஆபேல் தேவனிடத்தில் கேட்டது நியாயம்தான், ஆனாலும் அதை விட மேன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியார்கள், இவர்களை மன்னியும் என்கிற ரத்தம். பிதாவினிடத்தில் போய் இருந்து கொண்டு கூட எனக்காகவும் உங்களுக்காகவும் பரிந்து பேசுகிற ரத்தம். ஹல்லேலூயா. மன்னிப்பின் ரத்தம், இரக்கத்தின் ரத்தம், கிருபையின் ரத்தம். இதோ அந்த கிருபையின் ஆலயத்தில் இருக்கிறதுக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? ஆனால் அது மட்டும் என்னையும் உங்களையும் தேவனுக்கு உகந்தவர்களாக்கி விட முடியாது இல்லையா? ஜீவரட்சணை செய்யும்படிக்கு என்னை ஜெர்மனிக்கு அனுப்பியிருக்கிறார், அங்கே தேவனை சந்திக்க செய்திருக்கிறார், தேவனை ஏற்றுக்கொள்ள செய்திருக்கிறார் என்று சொல்லி ஊரில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க. இனப்பிரச்சனைக்கு தப்பி அல்ல, ஆத்தும ரட்சிப்புக்காக தேவன் என்னையும் உங்களையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? ஆத்தும ரட்சிப்புக்காக எத்தனையோ நாடுகளுக்கு கொண்டு போயிருக்கிறார், சில பேரை இலங்கையிலேயே வச்சு ரட்சிச்சுட்டு இருக்கிறார் இல்லையா? ஆத்தும ரட்சிப்பு நடந்திருக்கிறது. அதுக்காக நீங்க என்ன பற்றி பேசணும் எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன் சரியா? ஏமனுக்கு இல்ல, வர்றதுக்கே அநேகம் பேருக்கு பெருபாடு. நானும் நீங்களும் சில விட இலகுவா வந்திருக்கலாம், ஆனால் உலகத்தையே சுத்தி அடிச்சுட்டு வந்து சேர்ந்தாக்களும் இருக்கணும். கடன் மேல கடன், தொல்லை மேல தொல்லை, கண்ணீரின் பள்ளத்தாக்கு இல்ல, அது கண்ணீரின் பள்ளத்தாக்கும் கண்ணீரின் மலைகளுமா இருக்குது அவர்களுக்கு. இறங்கினாலும் பிரச்சனை, ஏறினாலும் பிரச்சனை சரியா? ஆனா இன்றைக்கு அப்படி உங்களில் யாராவது இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் உங்களை பலப்படுத்துகிறவராயிருக்கிறேன், நான் உங்கள் கண்ணீர்களை காண்கிறவராயிருக்கிறேன், நான் உங்கள் பள்ளத்தாக்குகளை பார்க்கிறவராயிருக்கிறேன், உங்கள் மலைகள் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறது, எல்லாவற்றையும் சமதரையாக்க முடியும் என்னால் அவருடைய பலத்தினாலே. ஆனால் நீங்கள் அந்த பள்ளத்தாக்கு நீங்கள் கடந்து போவீர்களானால், அந்த பள்ளத்தாக்கிலே உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் குளங்களாக மாறுமானால், கர்த்தர் உங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அங்கே ஒரு நன்மையானதை கட்டளையிட்டு இருப்பார். ஒரு வசனத்தை, ஒரே ஒரு வசனத்தை தயவு செய்து என்னோட வாசிக்கிறீங்களா? ஏசாயா 53 உங்களை எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். 53 அதிகாரம், ஒருவரும் மறக்கக்கூடாத அதிகாரம். ஏசாயா 53 அதிகாரத்தை தயவு செய்து என்றைக்குமே நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே வாசிங்க 11 வசனம் பாருங்க, 10 வாசிங்க, சாரி 10 வாசிங்க சார். தயவு செய்து
கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பணியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார்.
ஹல்லேலூயா. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொன்னவர்தான். ஆனால் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலன் என்ன என்றதை ஒரு நிமிஷம் யோசித்தார். ஆண்டவர் அவர் அதற்கு காண்பித்தார். தேவதூதர்கள் வந்து பலப்படுத்தினார்கள் என்று வேதவசனம் வாசிக்கிறீங்க இல்லையா? ஆண்டவர் சொன்னார், உம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலன் என்ன தெரியுமா? இந்த உலக ரட்சிப்பு. ஹல்லேலூயா. புறஜாதிகளின் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அவர் அதை பார்த்தோன்னே சொன்னார். அதுக்கு பிறகு அவர் ஜெபிக்கல. அவர் பார்த்தார், ஓ இதுக்காக என்னுடைய ஆத்மாவை கொடுக்கிறதா இருந்தால், என்னுடைய சரீரத்தை பிட்க கொடுக்கிறதா இருந்தால் அது பெருமதி. ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். இதுக்காகவா நான் அடிபட போகிறேன்? இதுக்காகவா என்னை பிடித்துக் கொண்டு போக போறார்கள்? இதுக்காகவா முள்முடி? இதுக்காகவா சிலுவை? ஓகே, நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது எனக்கும் உங்களுக்கும் தெரியாதபடினால்தான் அந்த பாடுகளுக்குள்ள போறது எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. வேண்டாம் என்று ஜெபிக்கிறோம். தயவு செய்து இது நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். பவுல் ஜெபிச்சார் 3 நீங்கட்டும் என்று. ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஓ, உங்களுடைய பலன் எனக்கு இருக்குதா? அது காணும். அப்ப இந்த பலவீனம் இருந்துட்டு போட்டு. எனக்கும் உங்களுக்கும் அதனுடைய பலன் என்னன்னு தெரிய வேணும். இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது? நான் இந்த கஷ்டப்படுகிறதுனாலே, நான் இவ்வளவு காலம் இதுக்குள்ளாலே உழைந்து உழைந்து எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாதவனாய் அநேக தியாகங்களை செய்து, யாருக்காக? என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறேனே, யாருக்காக? நான் தொலைத்து போட்ட நேரங்கள், எனக்கு கிடைக்காத சந்தோஷங்கள் யாருக்காக? அதனுடைய விளைவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இருந்தால் நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்க, நீங்க இப்படி ஜெபிக்கவும் மாட்டீங்க. அதனுடைய பலன் அதை விட பெருசா இருக்கு. பிரசவ பண்ற ஸ்திரீ பிரசவ வேதனை படுறாளாம். வேதனை பட்டு பிள்ளை பெற்றவொடனே அதனுடைய பலனை கண்டு அதுக்கு பிறகு கவலைப்படாம இருப்பாராம். அதுக்குதான் அந்த வசனம், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இல்லையா? சும்மா வேற விதமா உங்க துக்கம் சந்தோஷமாக ஏமாத்துறதுக்கு சொல்ற வசனமா எடுத்துக்கொள்ளாதீங்க. பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு தியாகமாய் செய்கிற அந்த துக்கத்தின் பலன் சந்தோஷமாக மாறும். ஏனென்றால் தேவன் இந்த 84 சங்கீதமா, 84 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மறுபடியும் இருக்கா? கடைசி ஒரு வசனத்தை வாசனம் முடிக்கிறேன், வாசனத்தை கொடுக்கிறேன். 11 வசனத்தை தயவு செய்து வாசிங்க. 11-12
தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடவுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, முதல் வசனம் சொல்லியா, உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்களும் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஏனென்றால் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். யார் சொன்னாலும் கேட்க மாட்டார், யார் தடுத்தாலும் அவர் நிற்க மாட்டார் இல்லையா? எவ்வளவு காலம் போனாலும் அவர் மறக்க மாட்டார். அவர் உங்களிடத்திலே வருவார். நீங்கள் செய்த அந்த தியாகங்களுக்குரிய பலனை உங்கள் கைமேலே கொண்டு வருவார். அதை எதிர்காலத்திலே எப்படியெல்லாம் கனி கொடுக்க போகிறது என்பதை உங்களுக்கு ஆண்டவர் காண்பிப்பார். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவார்.
அழுகையில் பள்ளத்தாக்கு, அதை ஒருவர் நடக்க வேண்டும், அதை ஓடுருவர் அவர் நடக்க சுய பரிதாபம் பெற்கின்ற பள்ளத்தாக்கு பலருடைய வாழ்வை பால்கடிச்சு. நாம் கேட்டது போல சில நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, எனக்கு மாத்திரம் தான் இவ்வளவு பிரச்சனை, எனக்கு தான் இவ்வளவு, எனக்கு தான் இவ்வளவு வேலை, மற்றவர்களும் பார்க்க எனக்கு தான் பல பிரச்சனை. இப்படியாக நாங்கள் சிந்தித்து சிந்தித்து யோசித்து நம்ம விசுவாசத்தில் பலவீனப்பட்டு போறோம். அதனால ஊக்கமாக ஜெபிக்க முடியல, தேவனோட நடக்க முடியல, உற்சாகமாக ஆண்டவரை தேட முடியல. அது மாத்திரமில்ல, நமக்குள்ள இருக்கிற பரிதாபமான எண்ணங்களை மற்றவர்களுக்கும் சொல்லி சில வேலை நம்ம கட்டுப்படுத்தல பரிதாபத்தை நாம் தேட முடியும். வேதவசனம் சொல்றதை நாம் கேட்டது உண்மையிலே விலக்குகளும் அழுகையின் பள்ளத்தாக்கையும் ஒருவர் நடக்கிறார். அது ஒருவேளை இருக்கிற தேவன பிள்ளைகளாகிய நாம் நம்மை குறித்து ஒரு பரிதாபமான சிந்தை, ஒரு சுய பரிதாபம் நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் தயவு செய்து இன்றைக்கு நம்ம மறந்துடும். நம்முடைய வாழ்வில் பலவீனங்கள் இருக்கலாம், பரிதாபத்துக்குரிய காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அதில் இருந்தெல்லாம் ஜெயம் தர, அதில் இருந்தெல்லாம் நமக்கு பலன் தர நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் எபிரேயர் 4:10 சொல்லுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசை நமக்கு இருக்கும்படியா இறக்கத்தை பரவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்து கிருபி அடையும், தைரியமாய் அவர் சமூகத்திலே பிரவேசிக்கணும். உங்களுடைய பலவீனத்தை குறித்து பரிதபிக்க முடியாத ஒரு ஆண்டவர் நமக்கு இல்லாமல், உங்களுடைய பலவீனங்களை குறித்து நம்முடைய பலவீனம் குறித்து பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவை மறந்துடாது. தேவ வசனத்தோடு வீட்டுக்கு போ, தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு போ. ஒருவேளை நீ பாரத்தோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், சுய பரிதாபத்தோடு வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய பலம் கொள்ளுறவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு ஒருவர் நடப்பார். உலகத்தில் இருக்கிறவர்கள் தான் அம்மோடு தலையிலே கை வச்சிருப்பார். போச்சுதெல்லாம், எல்லாம் போச்சு, இனி எனக்கு என்ன? ஆனா தேவோட பிள்ளைகளாகிய நமக்கும் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். யோசேப்போட வாழ்க்கையில பார்த்தோம் இல்லையா, எல்லா விதத்திலும் அவனுக்கு ஒரு ஆறுதலும் இல்ல, ஆதரவும் இல்லை, ஆனா அவர் தேவனை உறுதியாக பண்ணிக்கொண்டான், வாழ்க்கையில ஜெயப்பட்டான் சொல்லிப்பார். அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். ஆகவே இந்த கருமான தேவோட பிள்ளைகளை சுய பரிதாபத்தை ஒரு பக்கத்தில் வைப்போம். உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு வாழ்வு உண்டு, உன்னை வாழ வைக்க தேவனால முடியும். உன்னுடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு ஒரு ஆலோசனை தர, ஒரு வழியை தர, ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ண தேவனால முடியும். இதை நாம நம்பணும், இதை நாம விசுவசிக்கணும். நமக்கு முன்பாக இருக்கிற சவால்களை நாம ஜெயிக்கணும், போராட்டங்களை நாம வெற்றி பெறணும். அப்பதான் நம்ம ஓட்டத்தை ஓடி நம்ம முடிக்க முடியும். ஆகவே சுய பரிதாபங்களை நாம விட்டுருவோம். ஐயோ எனக்கு தான் இப்படி, நான் தான் இப்படி, என் குடும்பத்தான் இப்படி, நாம் மாத்திரம் தான் இப்படி என்கின்ற சுய பரிதாபத்தை நாம விட்டு கர்த்தரை நோக்கி நாம பார்த்தோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகம் வைக்கப்படுவேன். கைகள் எல்லாரும் போடுவோம். தேவன் வாக்கியங்கள் பிடிக்கிறார். கர்த்தரை சோதனம் எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சோதனம் பண்ணி தகவலே துதிக்கிறோம் ஐயா, சோதனைக்கிறோம் ஐயா. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் வசம் உள்ள ஒரு மரம் கூடவர், வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் வசம் உள்ள ஒரு மரம் கூடவர், வராவி நீரை தேனாக மாற்று வாழ்க்கை கசப்பு போல காணப்பட்டாலும் மாறாவின் தண்ணீரை பதரமாக்கிற ஆண்டவர் உண்டோடு இருக்கிறாரு, டபோடு இருக்கிறார். ஆகவே அழுகை பள்ளத்தாக்கிய உறவுடன் வெற்றிகளை சுதந்திரித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு மாதிரியாக மாறட்டும். ஹலெலூயா சொல்லு, ஹலெலூயா. இயேசு ஜீவிக்கிறார், ஹலெலூயா. நமக்கு வாழ்வு உண்டு, நம்மை வாழ வைக்கிற தேவன் நம்மோடு உண்டு. சொல்லு ஹலெலூயா, இயேசு ஜீவிக்கிறார், ஹலெலூயா. ஸ்தோத்திரம் தந்தி ஆண்டவர்.